தேவனுடைய கருணையினாலே மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய 13 சண்டை, அபிமன்னன் போர், சரக்குன்றமாலை சூழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை என்னுடைய சித்தரி கட்டியவாறு சொல்லலாம் என்று முன்வந்திருக்கின்றேன். அத்தி, அவந்தி, வாரணாவதம், இந்திரபிரஸ்தம், குருஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய 5 நாடுகளுக்கும் தலைமையாகிய டில்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரி பட்டணத்திலே பஞ்சபாண்டவர் 5 ராஜாக்களுக்கும் துரியோதனாதிய 100 பேர்களுக்கும் பகை ஏற்பட்டு பகடி சூதாடி நாடு ராஜ்யங்களை பறித்து ஆரண்யம் 12 அக்காதவாசம் 1 கழித்து வந்தால் பாகத்தை தருவேன் என்று துரியோதனன் பாறையிலே பத்திரத்தை எழுதி அந்த வாய்க்கின் பிரகாரம் குரு பெரியோர்கள் முன்னிலையிலே 5 ராஜாக்களும் பத்தினி ஆகிய பாஞ்சாலியும் ஆரண்யத்திலே புகுந்து 12 காணகத்தையும் துளைத்து ஓராண்டு கழித்து பாகத்தை கேட்டார்கள். துரியோதனன், 12 காரணத்தினால் உங்களுக்கு பாகம் கிடையாது, காட்டை ஆண்டவர் காட்டை ஆளுங்கள் அப்படி என்று தெரிவித்து விட்டார். அதற்கு பிறகு மாளாகி கண்ணன் தூதாக சென்று 10, 8, 18 யுத்தத்தை நியமித்து 1 முதற்கொண்டு நேற்றோடு 12 சண்டை முடிந்து விட்டது. முதல் நாள் யுத்தத்திலே இருந்து 886 வயது படைத்த பீஷ்மாச்சாரியருக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து 10 யுத்தத்திலே அது சர்ப்பாசனத்திலே சாய்ந்து விட்டார். நேற்று 12 யுத்தத்திலே நரகாசுரன் பிள்ளை ஆகிய 12 கடகத்து யானை பலம் பொருந்திய பகதத்தனுக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து நேற்றைய தினத்திலே வீமன் கையினால் மடிந்து விட்டான். இன்று நடப்பது 13. இந்த யுத்தம் எப்படி நடக்குமோ என்ற காரணத்தை வகித்து துரியோதன சபைக்கு எப்படி வருகிறார்? தேசம் மன்னர்கள் போற்றும் ராஜக்கு ராஜா நானே,
தேசம்
மன்னர்கள் போற்றும் ராஜக்கு ராஜா நானே, ராஜக்கு ராஜக்கு ராஜன் கொழுவதாகினே புரிய மகா, ராஜன் கொழுவதாகினே பங்காளியாக விளங்கக்கூடிய 5 ராஜாக்களுக்கு பாகத்தை கொடுக்க கூடாது என்று ஒரே காரணத்தை வைத்து பாரத யுத்தத்தை நியமித்து பார்த்தையா என்னுடைய நிலைமையை? இன்று 13 யுத்தம் வரைக்கும் நமக்கு ஜெயம் கிடையாது. ஆகையினால் மாமாவாகிய சகுனி அழைத்து சில சமாச்சாரத்தை பேச வேண்டும். மாமா,
மரியா துரியோதனா,
சகுனி மாமா, எந்த நேரமும் என்னுடைய கூடவே இருப்பே, அதாவது முதலமைச்சரை போல, எனக்கு இடர் வருகின்ற போதெல்லாம் எனக்கு உதவி செய்வது போல
பக்கத்துணையாகவே
இருப்பியே, இந்த 13 யுத்தம் வரைக்கும் எனக்கு ஜெயம் கிடைக்கலையே மாமா. மாமா, நான் என்ன செய்வேன் மாமா? என்ன செய்வேன் மாமா? எங்குதே என்னை தகுனி மாமா,
செய்வேன் மாமா, எங்குதே என்னுள்ளி மாமா?
மாமா,
துரியோதனா,
அந்த கிருஷ்ணனாகப்பட்டவன் சபருக்கு வந்து இன்னும் கை போட்டு சமர்சியில் யுத்தம் நியமிக்கும் நேரத்திலே மாமா, குரு பெரியவர்கள் சொன்னாங்களே,
ஆமா,
அங்க முன்ன பெரியோர் சொன்ன சொன்ன மொழியை கேளாமல் போனே போய் என்னுடைய தம்பிமாரி 28 பேர் என்ன விட்டு போயிட்டாங்களே. ஐயோ மாமா,
அழுவாதடா அழுவாத.
886 வயது படுத்த விஸ்வாச்சாரியருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்து அதோ பார்த்தியா, சர்ப்பாசனத்திலே சாய்ந்து போய்
கிடக்கின்றான்.
சேனாதிபதி கொட்டம் கொடுத்தனே சொன்ன மொழியை கேளாமல் போனேன். இருக்கும் போது
விலைகளுக்கும்
விற்குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியர், அடே துரியோதனா, யாதொன்றுக்கு கலங்க வேண்டாம்,
அஞ்ச வேண்டாம்.
நாளை 13 நாள் யுத்தத்திலே முரசுக்கொடி வேந்தன் இருக்கின்றானே தருமன்,
தர்மபுத்திரன்,
அவனை பிடித்து ரதக்கொடி கம்பத்திலே மடல் விரிய கட்டி இழுத்து வரவில்லை என்றால் என்னுடைய பெயர் துரோணாச்சாரி கிடையாது. சபதம் செய்திருக்கிறார் தெரியுமா?
சத்தியம் செய்திருக்கிறார்.
மறந்துட்டாடா துரியோதனா? அந்த துரோணாச்சாரியர் அழைத்து சேனாதிபதி பட்டம் கொடுத்ததே உண்டானால் கண்டிப்பாக இன்று நமக்கு ஜெயம்.
நமக்கு ஜெயமா?
அதுல சந்தேகமே கிடையாது. அப்படி என்று சொன்னவுடனே துரியோதனம் விக்குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியை அழைக்க துரோணாச்சாரி வருகிறார்.
எப்படி வருகிறார்?
எப்படி பரத்வாசாரவாம குண்டம் தண்ணியிலே வந்தேன்.
பரத்வாசாரவாம குண்டம் தண்ணியிலே வந்தேன்.
பரத்வாசாரவாம குண்டம் தண்ணியிலே வந்தேன்.
பரத்வாசாரவாம குண்டம் தண்ணியிலே வந்தேன்.
நான் பராக்கிரம துரோணர் வந்தேன் இந்த சபையில். பராக்கிரம துரோணர் வா, நான் யார் யார் தெரியுதா?
தெரியலையே.
105 பிள்ளைகளுக்கு விற்குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரி.
ஆமா.
என்னுடைய மனைவி பெயரோ கிருபி.
கிருபி.
என்னுடைய மகனோ அஸ்வதாமன். துரியோதனுடைய செஞ்சுவாத்து கடனை கழிப்பதற்காக இவன் இடத்திலே பணிவிட வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். தர்மநீதி தவறாத ஐவராஜாக்களுக்கு பணிவிட செய்யாமல் இவனுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய தினத்திலே துரியோதனை அழைத்திருக்கின்றான். பார்க்கலாமா? அப்படி என்று துரோணாச்சாரி வந்து துரியோதனை கேட்க, பிரியமன்னா, உனக்கு வந்த மனக்கலக்கம் என்ன? அப்படி என்று
கேட்டவுடனே
துரியோதனன் தெரிவிக்கின்றான்,
என்ன
குருவே,
குருநாதா,
நேற்று நீங்க சொன்னீங்களே,
ஆமா,
அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா?
இருக்குது.
குருநாதா, சீக்கிரமாக சென்று
சென்று
அந்த முரசுக்கொடி வேந்தனை பிடித்து மண்டல விரிய ரதவிடி கம்பத்திலே கட்டி இழுத்து வா. வந்ததே உண்டானால் அவனை பிடித்து கைவேறு கால்வேறாக என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளாயத்தை சிறச்சல் செய்து விடுவேன்.
ஆமா
குருநாதா.
அப்படியே
அப்படி சொன்ன உடனே குருநாதர் கிளம்புகிறார்.
எப்படி
எப்படி? ஐயா விடை பெற்று நடந்தாரே துரோணாச்சாரி,
ஐயா விடை பெற்று நடந்தாரே துரோணாச்சாரி,
விடை பெற்று நடந்தாரே துரோணாச்சாரி,
விடை பெற்று நடந்தாரே துரோணாச்சாரி,
மின்னலோக மின்னலோக தானதிரே,
மின்னலோக மின்னலோக தானதிரே,
மின்னலோக மின்னலோக
தானதிரே.
அடே அமைச்சமார்களே, நாம் பேசிக்கொண்டிருந்த சமாச்சாரம் எப்படியோ ஐவராஜாக்கள் காதலில் விழுந்திருக்கும் போல இருக்கின்றது.
ஆமா,
தருமனை நடுமையமாக வைத்து
அமைத்து
வீமன் ஒரு புறமும்
ஒரு புறமும்,
நகுலன் ஒரு புறமும்
ஒரு புறமும்,
அர்ஜுனன் ஒரு புறமும், சகாதேவன் ஒரு புறமும் ஒரு ஒரு பகுதியாக அமர்ந்து கொண்டு
நான்கு திசைகளும் காவலுக்கு
கண் வீழ்த்த பார்வையாக இருக்கின்றார்கள்.
ஆமா,
எப்படி கிட்ட போக முடியாது? இவர்களை பிரிச்சுட்டோ
அர்ஜுனனுக்கு ஒருவனுக்கு நாம இட முடியுமா?
முடியுமா? இவர்களை பிரிச்சுட்டோ கண்டிப்பா தருமை கொண்டு போயிடலாம். அப்படி என்று திரும்பி வந்து
வந்து
துரியோதனா ஒரு சமாச்சாரம்டா.
என்ன குருநாதா?
நான் சமராயுத்தத்துக்கு சென்றேனே, நாம் பேசிய சமாச்சாரம் ஐவராஜாக்களுக்கு எப்படியோ தெரியும்.
ஜெயந்தானா?
ஜெயந்தான்.
அது சரி,
கண்டிப்பா இந்த ஜெயந்தான். எப்படியோ தெரிந்து
ஆமா,
நான்கு பேரும் நான்கு பக்கம் காவலாக நிற்கின்றார்கள். அவங்க நான்கு பேரை பிரிக்க வேண்டும்.
ஆமா,
அப்படி என்று துரோணாச்சாரி சொல்லுகின்ற போது சகுனி சொல்றான்,
எப்படி
இவன் செத்த பாம்பை அடிக்கும் வீரன், சுத்த வீரன் நான் நடாம்,
செத்த பாம்பை நான் அடிக்கும் சுத்த வீரன் நான் நடாம், தாரா ஐயனே,
செத்த பாம்பை அடிக்கும் வீரன் சுத்த வீரன் நான் நடாம்,
செத்த பாம்பை நான் அடிக்கும் சுத்த வீரன் நான் நடாம்,
பத்து பேரா புளிய புடிச்சு அடிச்சு கொல்ல மாட்டனாம்,
பத்து பேரை புளிய பிடித்த நான் அடித்து கொல்லானாம்.
துரியோதனா, துரோணாச்சாரி சொன்னதை கேட்டியாடா?
கேட்டனே.
செத்து போன பாம்பு இருக்குது, அந்த பாம்பை கோல கொடுத்தா அவன் சக்க சக்கி அடி பாம்பு போலகுது.
ஏங்க, சின்ன பிள்ளை கூட அங்க வந்து நிக்கும். செத்து போன பாம்பு அங்க வந்து நிக்கும்ல?
ஆமா,
அத மாதிரி இல்ல இருக்குது. இவர் சொல்ற
இந்த துரோணாச்சாரி வார்த்தை கேட்டா அந்த மாதிரி தெரியுது.
ஆமா
துரியோதனா, அந்த ஐவராஜாக்களிலே நான்கு பேரை பிரிச்சுட்டா நான் கூட தான் இத்தனை பேர் சந்திருவேன்.
ஆமா,
அது நம்ம முடியாத சமாச்சாரமா?
லேசா.
சரி,
அப்ப குருநாதர் சொல்றத பார்த்தா
ஆமா,
வீடு திறந்திருக்கணும், அங்க யாரும் ஆள் இருக்கக்கூடாது,
இருக்கக்கூடாது.
அந்த புகுச்ச ரூம்ல நுழைஞ்சு
ஆமா,
அந்த பணப்பேட்டை தூக்கி வந்துருவேன்.
ஆமா,
அப்படி சொல்றது போல இருக்குது.
அத போல திருடவன்.
ஆமா,
அதனால வேண்டி அவன் சொல்வது சொல்லட்டும்
சொல்லட்டும்.
இதற்கு ஒரு யோஜனை இருக்கின்றது.
எப்படி?
ஏற்கனவே காலத்திலே சஞ்சய கிளைஞர்
ஆமா
60,000 வெங்கடதக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா?
ஆமா,
அவர்கள் அழைத்து நான்கு பகுதியாக பிரித்து,
நான்கு திசையாக
பிரித்து ஐவராஜாக்களை வழி சண்டைக்கு அழைக்க வேண்டும்.
ஆமா,
அப்படி வழி சண்டைக்கு அழைத்தால் அந்த நேரத்திலே நான்கு பேரும் நான்கு பக்கமாக பிரிந்து விட்டால்
அர்ஜுனன் ஒரு புறம், பீமன் ஒரு புறம்,
ஆமா
நகுலன் சகாதேவரும் நான்கு பேரும் நான்கு திசையாக போயிடுவாங்க,
போய்விடுவார்கள்.
தருமர் தன்னம் தனியா இருப்பாரு,
அமர்ந்து கொண்டிருப்பார்.
ஆமா,
ஆனால் துரோணாச்சாரி சொல்வது ஒரு விதத்தில் நியாயம்தான். அதற்காக வேண்டி சஞ்சய கலைஞர் அழையுங்கள் என்று தெரிவிக்க சஞ்சய கலைஞர் வந்து துரியோதனை கேட்கிறாங்க. துரியோதனா, நண்பா, உன்னை தேடி எங்களை தேடி அழைச்சியே, என்னையா சமாச்சாரம் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே துரியோதனை சொல்றான்,
எப்படி
நண்பர்களே, அன்று நாம் கூடிய நட்பு பிரியாமல் இருக்க வேண்டும்,
ஒருவருக்கு ஒருவர் நண்பன்,
அதற்காக இன்று எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே துரியோதனன் சொல்றான்,
எப்படி
நான்கு பக்கமாக நீங்கள் அணியாக பிரிந்து 60,000 வெங்கல ரதக்காரர்கள் அணியாக பிரிந்து ஐவராஜாக்களை வழி சண்டை அழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சஞ்சய கலைஞர் ஒப்புக்கொண்டு ஒரு ஒரு பகுதி 15,000 பேராக பிரிந்து கூப்பிடுறாங்க. எப்படி?
எப்படி?
அடே தர்மா,
தர்மா,
அடே வீமா,
வீமா,
அடே அர்ஜுனா, நகுல சகாதேவர்களே, உங்களுக்கு வல்லமை உண்டாடா, முகத்திலே ரோமம் இருக்குதாடா?
ஆமா,
முகத்திலே ரோமம் உள்ளவர்களாக
இருந்தால்
எங்களிடம் சண்டைக்கு வாருங்கள், பார்க்கலாம். நீங்க ஆண் பிள்ளைகள்.
ஆமா,
அப்படி என்று வாய்க்கு வந்தவாறு பேசி வழி சண்டை அழைக்கிறார்கள். வாய்க்கு வந்தவாறு பேசி வம்பு சண்டை அழைக்கிறான்.
அதாவது சரிதான்.
ஆமா, ஐவராஜாக்கள் யோசனை பண்றாங்க, அடாடாடா நமக்கு வந்த சோதனையை பார்த்தையா, சஞ்சய கிளைஞர் நம்மை அழைப்பதை பார்த்தால் அண்ணனை தனியே விட்டு விட்டு செல்லக்கூடாது.
ஆமா,
துரோணாச்சாரி 105 பிள்ளைகளுக்கும் குரு,
குரு
அவர் வந்து கூப்பிட்டு அண்ணன் போயிடுவாரு.
ஆமா,
துரியோதனை கொலை பண்ணிடுவான அண்ணனே.
ஆமா,
நம்ம போக கூடாது அப்படி என்று
என்று
அர்ஜுனன்
நாராயண
நமோ நாராயண பாண்டுரங்கா பக்த வச்சலா பண்ணக ஜீனா புண்டரி வரதா புருஷோத்மா நமோ நாராயண கார்மேகா கமலக்கண்ணா
கண்ணா
மாமா பார்த்தையா சஞ்சய் கலைஞர்
ஆமா
கூறக்கூடிய வார்த்தையை கேட்டையா
கேட்டையா
மாமா
அவனுக்கு
தேவைதானா அப்படி என்று சொன்ன உடனே பாஞ்சாலி அம்மா சொல்றாங்க பஞ்சாயுதம் விளங்கும் அண்ணா பாம்பனை மேல் பள்ளி கொள்ள
பஞ்சாயுதம் விளங்கும் அண்ணா பாம்பனை மேல் பள்ளி கொள்ள
கோவிந்தா அண்ணா அஞ்சாமல் பஞ்சாவாரி தமையனாரே அண்ணா அங்க நஞ்சா மரங்கள் உண்டு நஞ்சா மரங்கள் உண்ட எங்கள் ஆதருக்கு மைத்துனரே
நஞ்சா நஞ்சா மரங்கள் உண்ட எங்கள் ஆதருக்கு அண்ணா நீ மைத்துனரே
அண்ணா இந்த வஞ்சியால் புலம்புகின்றே அண்ணா வந்தன்னை காரும்
அண்ணா
அப்படி என்று பாஞ்சாலியம்மன் அண்ணனை கூவி 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 அழைக்கின்றார்
ஆமா
பகவான் எப்படி வராரு
எப்படி
அங்க செங்கருடன் மீதி இல்லேறி எம்பெருமா நின்று நாளில் கலங்க வேண்டாம் அப்படி என்று பகவா அவசர அவசரமா வந்து நிக்கிறாரியா இன்ன உடனே அர்ஜுனன் பார்த்து மாமா நியாயமாயா இது ஐயா சீதர் நந்தா
மாமா
மைத்துனாக விளங்கக்கூடிய அர்ச்சுனன் விஜயன் காண்டிவன் பார்த்தன் தேர் விஜயன் வில் விஜயன் நர நாராயணன்
என்ன பெரியா
அப்பேற்பட்ட அர்ஜுனன் உன்னுடைய பாதத்திற்கு வணக்கம் மாமா அப்படி என்று சொன்ன
உடனே
பகவான் தெரிவிக்கின்றார்
எப்படி
என் தங்கை சுபத்தில் அமங்கை மணாலே தந்தையானே வாழ்வாய்
வாழ்வாய் உனக்கு ஒரு தாழ்வதி நேரம்
வாழ்வாய் உனக்கு ஒரு தாழ்வதி நேரம்
வாழ்வாய் உனக்கு ஒரு தாழ்வதி நேரம்
சுகமாக வாழ்ந்திருப்பா அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சாலி அண்ணா பாரத யுத்தத்தை நியமித்து
விட்டு
நீ போய் பார்க்கடையில பள்ளி கொண்டிருந்த அண்ணா எங்க கதை எப்படி அண்ணா ஆகும் அண்ணா நியாயமா இது
இல்லையம்மா
அப்படின்னு சொன்ன உடனே அம்மா யாதொன்றுக்கு கலங்க வேண்டாம் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே அப்படி என்று பகவான் ஆறுதல் கூறின உடனே
ராஜாக்களுக்கு
ஆமா ஆறுதல் கூறிய உடனே அந்த நேரத்தில் அர்ஜுனன் கேக்குறான்
எப்படி
மாமா ஐயா இன்றைய 13 எப்படி நடக்குமோ மாதி மூலமே
அது எப்படி முடியுமோ
பதிமூன்று அது எப்படி முடியுமோ மாதி முழமே
இன்றைய 13 அது எப்படி முடியுமோ
அந்த சஞ்சய கலிங்காரும் அங்க மிஞ்சிய வருகிறாரியே
சஞ்சய கலிங்காரும் அது மிஞ்சிய வருகிறார்
ஓய் மாமா அங்க சஞ்சய கலிங்காரும் அங்க மிஞ்சிய வருகிறார்
தெரியுதே
நான்கு பக்கமும் நின்று எங்களை தரக்குறைவான வார்த்தைகளை எல்லாம் பேசி மாமா தரக்குறைவான வார்த்தையெல்லாம் பேசி வம்பு சந்தைக்கு அழைக்கின்றார்களே
ஆமா
அப்படி நாங்கள் அவர்கள் கூப்பிடும் போது நாங்கள் சமருக்கு செல்லாமல் இருந்தால் எங்களுக்கு வீர தத்துவமாகுமா
ஆமா
ஆமா இதுக்கு என்ன வழி செய்யலாம்
ஆமா
அப்படி என்று சொன்ன உடனே
உடனே
மாலாயை கண்ணன் தெரிவிக்கின்றார்
எப்படி
அர்ஜுனா நீங்கள் நான்கு பேர்களும் ஆளுக்குறி திக்காக கிளம்புங்க தருமர் இங்கே இருக்கட்டும்
இருக்கட்டும்
நாம பாத்துக்கலாம் அப்படி என்று சொன்ன உடனே அர்ஜுனன் சொல்றான் அண்ணனு தனிய விட்டு போக முடியாது
யாராவது ஒரு ஆள் இருக்கணும்
ஆமா அடே மித்துனா அப்படி நீங்கள் நான்கு பேர் நான்கு திக்காக சென்றால்
சென்றால்
அந்த தர்மருக்கு காவல் செய்ய தர்மருக்கு காவல் செய்யறதுக்கு ஒரு ஆள் யாராவது ஒரு ஆளை விட்டுட்டு
போகணும்
அப்பதான் துரோணாச்சாரி வந்து அழைச்சா கூட பலரும் வந்து கூப்பிடறான்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஆள் விடணுமே மாமா
நம்ம கூட ஏன் ஆளா இல்ல
மாமா அப்படி அண்ணனுக்கு காவல் செய்வதற்கு யாரை அனுப்புவாது மாமாவே பரந்தாமாவே காவல திருமாலா வைக்கிறதுக்கு யார அனுப்பலாம்?
அதானே
பகவான் யோசனை பண்றாரு.
எப்படி?
எப்படி என்றால், எட்டாம் நாள் யுத்தத்திலே நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த அரவான காவல் வச்சுட்டோம்,
நல்ல அரவான பலி விட்டோம்.
ஆமா
ஆமா,
அவன் ஒரு விரோதி எனக்கு. பகவான் தனக்குள்ளேயே பேசுறாரு, அவன் ஒரு விரோதி. எப்படி என்றால், நாகக்கண்ணி வயிற்றிலே இருக்கும் போது என் தங்கை நாகக்கண்ணிக்கு கதை சொன்னதை பார்த்து
ஊங்கொட்டினான்.
அதுதான் போகட்டும், பிரசவம் ஆகிற நேரத்தில் நான் காட்டு வழியா என் தங்கச்சி இட்டு போகும்போது மருத்து வச்சா போய் நான் பிரசவம் பார்த்தேன்
தங்கச்சிக்கு.
ஆமா, எட்டி விட்டாம்பாரு ஒருவர்தான். ஆமா, அதெல்லாம் வஞ்ச வைத்து ஏற்கனவே காலத்திலே பாரத யுத்த துவக்கத்திலே அவனை கடவுளி வச்ச
முதல் நாளிலே கடவுளி விட்டுட்டீங்க.
ஆமா
சரிதான்.
ஏன்னு கேளு, அவனுடைய சதைய அறுத்து 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 வீரமாங்காளிக்கு நெய் கொப்பரில அறுத்து போட்டான்.
ஆமா,
போட வச்ச அவனா போட்டான், போட வச்ச.
நீங்க செய்யற வேலைதானே இதெல்லாம்?
ஒரு சமாச்சாரம் ஆச்சு. பகவான் தனக்குள்ள பேசுறாரு. எப்படின்னு?
எப்படி?
ஏற்கனவே காலத்திலே
ஆமா
துரியோதனம் போய் மிந்தி கடவுளிக்கு கேட்டான். கடவுளிக்கு கேட்ட உடனே
துரியோதனை
வர ஒப்புக்கொண்டுனான். என்னவென்று?
எப்படி?
அம்மாவாசை என்று நான் உயிரோடு இருந்தால் எனக்கு கடவுளிக்கு நான் வரேன்.
எந்த ஒரு உடம்புல ஒரு காயம் படாமல் ஒரு விக்கினம் வராமல் இருந்தால்
ஆமா
உனக்கு கடவுளிக்கு வரேன்
அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டான்
துரியோதன கிட்ட.
இந்த சமாச்சாரம் ஐவராஜாக்கள் பகவான் கிட்ட சொல்றாங்க. பகவானே, அரவான் போய் துரியோதன பங்களா வந்துட்டானே, இப்ப நம்ம கதி என்ன ஆவறது அப்படின்னு கேட்கும் போது அப்போ பகவான் சொல்றாரு,
எப்படி?
ஜல்லி என் தன்னை வைக்க
தார